الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأصلي وأسلم على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد سيد الأولين والآخرين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد قنية لكم مذيبكم ريا سهودر السلام عليكم ورحمة الله وبركاته நாம் இந்த இடத்தில் வாரம் விட்டு வாரமாக கண்மணி இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து சில விடயங்களை கற்றறிந்து வருகின்றோம். அந்த தொடரில் இறுதியாக நாம் புனிதமிகு பத்ர் போர், அந்த போரில் நிகழ்ந்த முக்கியமான நிகழ்வுகள், இறை நம்பிக்கை ஈமான் ஏற்படுத்திய மிகப்பெரிய அதிசயங்கள் என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்த்தோம். நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடன் அணிதிரண்ட அந்த நபித்தோழர்களும் எதிர்த்து போரிட வேண்டி ஏற்பட்டவர்கள் வேறு யாரும் இல்லை, தங்களுடன் பிறந்த சகோதரர்கள், தங்களை பெற்றெடுத்த தந்தைமார்கள், தங்களுடைய மிக நெருங்கிய உறவினர்கள், குடும்ப அங்கத்தவர்கள், இவர்களைத்தான் எதிர்த்து போரிட வேண்டிய ஒரு நிலை அந்த சஹாபாக்களுக்கு ஏற்பட்டது. ஆனாலும் ஈமான் எனும் அந்த இறை நம்பிக்கை அவர்களுடைய உள்ளங்களில் ஆணித்தரமாக பதியப்பட்டிருந்ததன் காரணமாக அந்த உறவுகளை எல்லாம், அந்த குடும்ப அன்புகளை எல்லாம் தாண்டி அந்த ஈமான் அவர்களுடைய உள்ளத்திலே மிகப்பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியதன் விளைவாக அந்த போர்க்களத்திலே எதிரணியிலே வந்த எந்த உறவினர்களையும் விட்டுவிடாமல் அந்த சஹாபாக்கள் அவர்களை கொலை செய்வதற்கு பின்னடையவில்லை. அதிலே ஒரு உதாரணமாக பல உதாரணங்களை பார்த்தோம். அந்த தொடரில் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எதிரணியிலே யாரை சந்திக்கின்றார்கள் தெரியுமா? தன்னுடைய தாய் மாமனாராகிய ஆஸ் இப்னு ஹிஷாம் இப்னு முகைரா என்பவரை சந்திக்கின்றார். அவரை அந்த போர்க்களத்திலே வெட்டி வீழ்த்தி விடுகின்றார். உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மாமனாரை கொலை செய்து முடித்து விடுகின்றார்கள். அதற்கு பின்னால், யுத்தம் முடிந்ததற்கு பின்னால் மதீனாவுக்கு வந்த நேரத்திலே சிறை கைதிகளிலே அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். அந்த அப்பாஸை பார்த்து உமர் சொல்லுகின்றார்கள், யா அப்பாஸ் அஸ்லிம், அப்பாஸே நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஃபவல்லாஹி அன் துஸ்லிம அஹப்பு இலைய மின் அன் யுஸ்லிம் அல் கத்தாப், என்னுடைய தந்தை கத்தாப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை விட நீங்கள் இந்த இஸ்லாத்திலே இணைந்து விடுவது எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரியதாக இருக்கின்றது. ஏன் தெரியுமா? நீங்கள் இஸ்லாத்தை தழுவுவது அல்லாஹுடைய தூதருக்கு மிக விருப்பமாக இருக்கின்றது. அதன் காரணமாக என்னுடைய தந்தை இஸ்லாத்திலே இணைவதை விடவும் நீங்கள் இஸ்லாத்திலே இணைவது எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரியது என்று சொன்னார்கள். ஆகவே இது ஒரு பெரும் எடுத்துக்காட்டாக இருக்கின்ற சோர்களே, நபியுடைய சந்தோஷத்துக்காக எதையும் தியாகம் செய்வதற்காக வேண்டி முன்வந்தவர்கள் தான் அந்த நபித்தோழர்கள். ஆகவே தன்னுடைய தாய் மாமனாரை கூட கொலை செய்வதிலே பின்னடைவு காட்டவில்லை அந்த உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. அதே போன்று அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இதிலே விதிவிலக்கு இல்லை. அவர்கள் யாரை சந்திக்கின்றார்கள் சகோதரர்களே? தன்னுடைய ஈரக்கொலை தன்னுடைய மகனை சந்திக்கின்றார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு சங்கடமான ஒரு நிலையாக இருக்கும் சகோதரர்களே. தன்னுடைய மகன் அப்துல் ரஹ்மான், பின்னாள் இஸ்லாத்துக்கு வந்தவர் அப்துல் ரஹ்மானை சந்திக்கின்றார்கள். அவர் அன்று காவிர்களுடைய கூட்டத்திலே நபியையும் தோழர்களையும் இஸ்லாத்தையும் எதிர்த்து போரிடுவதற்காக வேண்டி வந்திருந்தார்கள். அந்த நேரத்திலே அப்துல் ரஹ்மானை பார்த்து கேட்கின்றார்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஐன மாலி யா ஹபீஸ், ஏ மோசமானவனே, படு பாவியே, என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் எங்கே என்று கேட்கின்றார் அபூபக்கர் கேட்கின்றார்கள். ஏன், மக்காவுடைய அனைத்து சொத்துக்களையும் விட்டுவிட்டு நபியுடன் ஹிஜ்ரத் செய்தவர்கள் தான் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் எங்கே என்று அப்துல் ரஹ்மானை பார்த்து கேட்டதும் அவன் எள்ளி நகையாக ஒரு கவிதை பாடுகின்றான், லம் யபக கைரு ஷக்கத்தின் வயபூப் ஒசாரிமின் யக்துலுதுல்லால ஷியப், உங்களுடைய சொத்திலே ஒரு சில ஆயுதங்களும் அதே போன்றே நான் ஏறி வந்திருக்கக்கூடிய குதிரையும் அதே போன்றே வழிகட்ட வயோதிகர்களை கொலை செய்வதற்கான வாளும் தான் எஞ்சி இருக்கின்றது. தந்தையை பார்த்து சொல்லுகின்றான், யாரை நாடுகின்றான்? வழிகட்ட இந்த வயோதிகர்களை கொலை செய்யக்கூடிய வாளும் தான் அந்த சொத்திலே எஞ்சி இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். அதே போன்று இன்னும் ஒரு நிகழ்வை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில், அந்த போர்க்களத்திலே உக்காஷத் இப்னு மிஹ்சன் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், பனு அசத் கோத்திரத்தை சேர்ந்த உக்காஷத் இப்னு மிஹ்சன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக மும்முரமாக போரிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி போரிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய வாள் உடைந்து விட்டது. நபி அவர்களிடத்திலே வந்து முறைப்படுகின்றார்கள், என்னுடைய வாள் உடைந்து விட்டது, முறிந்து விட்டது என்றே. உடனடியாக நபி அவர்கள் பக்கத்திலே இருந்த ஒரு மரக்கிளையை தூக்கி உகாஷாவுடைய கரத்திலே கொடுக்கின்றார்கள். அந்த மரக்கிளையை எப்படி எடுத்து உசுப்பியதும் அது மிகவுமே ஒரு கூரிய வாளாக மாறிவிட்டது. இதெல்லாம் அற்புதங்கள் சோர்களே, ஒரு வாளாக மாறிவிட்டது. காத்தில் பிஹாதாயா உகாஷா, இதை கொண்டு நீ போரிடும் உகாஷாவை என்று நபி அவர்கள் கொடுத்த அந்த மரக்கிளை அப்படியே வாளாக தோற்றமெடுத்து விட்டது. அதன் மூலமாக மிக மும்முரமாக அந்த யுத்தத்தில் அவர்கள் போரிடுகின்றார்கள். அந்த வாளுக்கு அவுன் என்று பெயர் வைத்தார்கள். ஏனென்று சொன்னால் அது அவர்களுக்கு இக்கட்டான நேரத்திலே உதவியின் காரணமாக அந்த வாள் அவர்களுடன் அப்படியே இருந்தது. பல யுத்தங்களிலே அந்த வாளை பயன்படுத்தினார்கள். மரக்கிளை வாளாக மாறிய அந்த வாளை உகாஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிற்காலத்திலே பல யுத்தங்களிலே அதை பயன்படுத்தினார்கள். இறுதியாக அந்த சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முசைலமத்துல் கஜாவுக்கு எதிராக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே மேற்கொள்ளப்பட்ட ஹர்பு ரித்தா என்று சொல்லக்கூடிய அந்த யுத்தத்திலே ஷஹீத் ஆக்கப்படுகின்றார்கள். இதுவும் ஒரு நிகழ்வு. அதே போன்றே இன்னும் ஒரு நிகழ்வை பார்க்கக்கூடிய நேரத்திலே ஹாரிசத் இப்னு சுராக் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அவர்கள் அந்த பத்ருடைய யுத்தத்திலே ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். இந்த செய்தி தன்னுடைய தாய்க்கு கேள்விப்படுகின்றது. யுத்த களத்திலே அவர்களும் இருக்கின்றார்கள். அந்த தாயார், ஹாரிசாவுடைய தாயார் வந்து அல்லாஹுடைய தூதரிடத்திலே சொல்லுகின்றார்கள், அல்லாஹுடைய தூதரே, என்னுடைய மகனுக்கு நிகழ்ந்தது உங்களுக்கு தெரியும். என்னுடைய மகன் மரணித்து சுவர்க்கத்தை அடைந்திருந்தால் அஸ்பிரு அஹ்தசிப், நான் அதை சகித்துக் கொள்வேன், அதனுடைய நன்மையே நான் அல்லாஹ்வுடத்திலே எதிர்பார்த்து நிற்பேன். அப்படி இல்லாமல் அவருடைய முடிவு மோசமானதாக இருந்திருந்தால் நான் என்ன செய்யப் போகின்றேன் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நான் கதறி அழுவேன் என்ற கருத்தை சொல்லுகின்றார்கள். அப்பொழுது நபி அவர்கள் கேட்கின்றார்கள், தாயே உனக்கு பைத்தியமா, உனக்கு என்ன நிகழ்ந்திருக்கின்றது? அவஜன்னதுன் வாஹிதத்துன் ஹி, உன்னுடைய மகனுக்கு சொந்தமானது ஒரு சுவர்க்கம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாயா? இன்னஹா ஜினானுன் கசீரா வ இன்னஹு ஃபீ ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ். அந்த ஹாரிசாவுக்கு கிடைத்தது ஒரு சுவர்க்கம் அல்ல, சுவர்க்கத்தின் ஒரு நந்தவனம் அல்ல, பல சுவனத்தின் நந்தவனங்களிலே அந்த ஹாரிசா இருக்கின்றார். அதிலும் சுவர்க்கத்தின் மிக உயர்ந்த அந்தஸ்தாகிய ஃபிர்தௌஸிலே உங்களுடைய மகன் ஹாரிசா இருக்கின்றார் என்று சொல்கின்றார்கள். இதுவும் ஒரு நிகழ்வு சோர்களே. அதே போன்று இன்னும் ஒரு நிகழ்வை நாங்கள் பார்க்கின்றோம். உபைதஸ் இப்னு சயீத் இப்னு அல் ஆஸ் என்று சொல்லக்கூடிய காபிர், இவன் யுத்த களத்திலே மிக மும்முரமாக போரிட்டுக் கொண்டு கவச ஆடைகளினால் அவனுடைய முழு உடம்பையும் மறைத்து இரண்டு கண்கள் மாத்திரம்தான் வெளியே தென்படுகின்றது. இந்த நேரத்திலே களத்திலே அவன் மும்முரமாக யுத்தம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவனை யார் அவதானிக்கின்றார்கள்? ஜுபைர் இப்னு அல் அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவதானிக்கிறார்கள். ஏற்கனவே நாங்கள் சொன்னோம், குதிரை இலே பயணித்துக் கொண்டு யுத்தம் செய்த இரண்டு வீரர்களே ஒருவர் தான் ஜுபேர். அவருடைய குதிரையும் அந்த யுத்த களத்திலே இருந்தது. முஸ்லிம்களுடைய அணியிலே இரண்டு குதிரைகள் தான், அதிலே ஒன்று ஜுபேருக்கு சொந்தமானது. அந்த குதிரையிலே இந்த உபைதத் இப்னு சயீத் இப்னு அல் ஆஸை அவதானிக்கின்றார்கள். யார்? ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவனுடைய உடம்புல அம்பு ஈட்டி படுவதற்கான எந்த ஒரு இடமும் கிடையாது, இரண்டு கண்களை தவிர. சரியாக இலக்கு வைத்து அந்த கண்ணுக்கு குறிபார்த்து அவர்கள் தங்களுடைய அம்பை வீசுகின்றார்கள். சரியாக அவனுடைய கண்ணிலே பட்டு அவனும் அந்த யுத்த களத்திலே மரணம் அடைகின்றான். இதுவும் ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று சாது இப்னு ஹைஸமா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் பத்ருடைய யுத்தத்துக்காக வேண்டி வரக்கூடிய நேரத்திலே தனக்கும் தன்னுடைய தந்தைக்கும் இரண்டு பேர்களில் ஒருத்தர் தான் யுத்தத்துக்கு போக வேண்டும், மற்றவர் குடும்பத்தை பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இருவருக்கிடையிலே சீட்டு இழுக்கப்படுகின்றது, துண்டு குழுக்கள் போடப்படுகின்றது. ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கின்றோம், பதிலுக்காக வெளியேறக்கூடிய நேரத்திலே யுத்தத்துக்காக வேண்டி வெளியேறக்கூடிய ஒரு நிலை இருக்கவில்லை. அந்த காவிர்களுடைய அபூ சுஃபியானுடைய வணிக கூட்டத்தை வழிமறிக்கக்கூடிய நோக்கத்தில் தான் நபி அவர்கள் வெளியேறினார்கள். ஆகவே அதை பெருசாக பொருட்படுத்தவில்லை சஹாபாக்கள். பெரும்பாலானவர்கள் யுத்தம் என்றிருந்தால் இதைவிட ஒரு பெரிய கூட்டம் மதீனாவிலே இருந்து வெளியேறியிருக்கும். ஆகவே ஒரு சில சஹாபாக்கள் தான் வெளியேறினார்கள். அதிலே சாது பின் ஹைசமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களும் தன்னுடைய தந்தையும் வந்து இரண்டு பேருக்கும் இடையில் குழுக்கள் முறையிலே ஒருவரைத்தான் அங்கே தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற நிலை ஏற்படுகின்றது. அப்பொழுது சாதுக்குரிய துண்டு வருகின்றது. அப்பொழுது தந்தை கேட்கின்றார், எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கலாமா என்று கேட்கின்றார். அப்பொழுது சாது சொல்லுகின்றார், இது சுவர்க்கத்துக்குரிய சந்தர்ப்பம் இல்லை என்றிருந்தால் நான் இதிலே விட்டு கொடுத்திருப்பேன் தந்தையே. இது சுவர்க்கத்துக்குரிய சந்தர்ப்பம், சுவனத்தை அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், அதனால் இதில் என்னால் விட்டு கொடுக்க முடியாது என்று அந்த சாது பின் ஹைசமாவும் அந்த யுத்தத்திலே பங்கேற்று அவர்களும் ஷஹீதாகி விடுகின்றார்கள். ஹைசமா அவர்கள் பின்னால் உஹது யுத்தத்திலே பங்கெடுத்து அவர்களும் ஷஹீதாகின்றார்கள். ஆகவே இந்த அளவுக்கு ஒரு ஆவேசத்துடன் உற்சாகத்துடன் வேகத்துடன் இந்த யுத்த முனையிலே மிக மும்முரமாக அந்த நபித்தோழர்கள் ஈடுபட்டார்கள் என்பதற்கு இவைகள் மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கின்றவர்களே. அந்த யுத்தம் முடிவு உறக்கூடிய அந்த நேரம் வருகின்றது. அந்த நேரத்திலே சஹாபாக்கள் பின்னால் சொல்லுவோம், சஹாபாக்கள் மூன்று பிரிவினர்களாக பிரிகின்றார்கள். பிளவு அல்லை, அவர்கள் மூன்று பிரிவினர்களாக இருந்தார்கள் அந்த யுத்தத்துடைய இறுதி கட்டத்திலே. ஒரு சாரார் அந்த யுத்தகலத்திலே இருந்து விரண்டோடக்கூடிய காவிர்களை துரத்தி சென்று அவர்களை தாக்கிக் கொண்டிருந்தவர்கள், இவர்கள் ஒரு சாரார். இன்னும் ஒரு சாரார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி யுத்தத்தை கண்காணித்துக் கொண்டிருப்பதற்காக வேண்டி அவர்களுக்காக வேண்டி தயார் செய்யப்பட்டிருந்த அந்த கூட்டாரத்தை முற்றுகையிட்டு அதை சுற்றி வளைத்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டிருந்தவர்கள் சஅது பின் முஆதுடைய தலைமையிலே நாங்கள் பார்த்தோம். அவர்கள் அந்த நபிக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்த ஒரு கூட்டம் இருந்தார்கள். இன்னும் ஒரு சாரார் காவிர்கள் விட்டுவிட்டு சென்ற அந்த பொருட்களை, கொள்ளை பொருட்களை திரட்டுவதிலே ஈடுபட்டவர்கள். இது யுத்தத்துடைய கடைசி கட்டத்துடைய நிலைமையை சொல்லுகின்றேன். இப்ப இந்த நிலைமையை சாது பின் முஆத் அவதானிக்கின்றார்கள். எங்கே இருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள்? நபியுடைய அந்த கூடாரத்துக்கு பக்கத்திலே நபிக்கு பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சாது ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த நிலையை பார்த்த நேரத்திலே அவர்களுடைய முகத்திலே ஒரு வகையான வெறுப்பு ஏற்படுகின்றது. இதை நபி அவர்கள் அவதானித்து விடுகின்றார்கள். சாதே, இந்த மக்கள் செய்வதே உங்களுக்கு பிடிக்கவில்லை போன்று உங்களுக்கு ஏதோ வெறுப்பு ஏற்பட்டு விட்டதா? ஆம் அல்லாஹுடைய தூதரே, நிச்சயமாக எனக்கு இது விருப்பம் இல்லாமல் தான் இருக்கின்றது. ஏன்? அல்லாஹ் இந்த காவிர்களை மிக வசமாக எங்களுடைய கைக்குள்ளால் கொண்டு வந்து கொடுத்ததற்கு பின்னால் இவர்களை பூண்டோடு அழித்து விடாமல் இவர்களுடைய கொள்ளை பொருட்களை நாங்கள் திரட்டுவதா? இவர்களை முழுமையாக அழித்து விடுவதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்ததற்கு பின்னால் நாங்கள் வேறு விடயங்களில் ஈடுபட்டு இந்த கொள்ளை பொருட்களை திரட்டுவது எனக்கு விரும்பவில்லை, எனக்கு விருப்பத்துக்குரியதாக இல்லை என்று சாது ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கவலையை தெரிவிக்கின்றார்கள். ஆகவே அந்த ஆண்களை விட்டு விடுவதை விடவும் இவர்களை முழுமையாக கொன்று முடித்து விடுவதை தான் நான் விரும்புகின்றேன் என்று சொன்னார்கள். ஆகவே இதுவும் அந்த சாது ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த ஈமானுக்கு அவர்களுடைய நம்பிக்கைக்கான ஒரு பெரும் எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக சோர்களே, இந்த யுத்தம் முடிவுக்கு வருகின்றது. ஏற்கனவே நாம் சொன்னதை போன்றே அந்த ஒரு சில மணி நேரங்களிலே ஒரு பகல் பொழுதிலே நபிக்கும் சஹாபாக்களுக்கும் அல்லாஹு தஆலா வாக்களித்த அமோக வெற்றியையும் அந்த காவிர்களுக்கு மிகப்பெரிய படுதோல்வியையும் அல்லாஹு தஆலா இந்த யுத்தத்திலே கொடுத்து யோமுல் ஃபுர்கான் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் மிக தெளிவாக அல்லாஹு தஆலா பிரித்து காட்டி விட்டான் இந்த பதிலுடைய யுத்தத்திலே. இந்த நேரத்திலே சிறை கைதிகள் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, ஏற்கனவே நாங்கள் அந்த முஸ்அபை பற்றி படித்திருக்கின்றோம். மக்காவிலே செல்வ செழிப்பிலே வாழ்ந்த ஒரு அழகான வாலிபர் தான் முஸ்அப். முஸ்அப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரர் எதிரணியிலே இஸ்லாத்தை எதிர்த்து போரிட வந்திருக்கின்றார். அவருடைய பெயர் அபு அசீஸ் இப்னு உமைர். முஸ்அப் இப்னு உமைர் இவருடைய பெயர், உமைருடைய மகன் முஸ்அப், அவருடைய பெயர் அபு அசீஸ் இப்னு உமைர். தன்னுடைய சகோதரன் சிறை பிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். ஒரு அன்சாரி சஹாபி இந்த அபு அசீஸை கட்டி கொண்டிருக்கின்றான், கைது செய்து கொண்டிருக்கின்றான். அந்த பக்கமாக முஸ்அப் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் போய் பார்த்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லுகின்றார்கள், சுத்த யதைக பிஹி, சகோதரனே, அன்சாரியை பார்த்து சொல்லுகின்றார்கள், என்னுடைய சகோதரனே, இந்த அபு அஜீசுடைய இரண்டு கரங்களையும் வரிந்து மிக பலமாக கட்டிவிடும். இன்னும் ஒரு அறிவிப்பிலே, இவருடைய தாய் மிகப்பெரிய செல்வ செழிப்புள்ள பெண்மணியாக இருக்கின்றாள் மக்காவுலே, அவள் மிகப்பெரிய சொத்தை கொடுத்து இந்த பணைய கைதிகளை, பணைய கைதியை, தன்னுடைய மகனை விடுவித்துக் கொள்ளலாம், அதனால் உனக்கு நிறைய சொத்து கிடைக்கும், ஆகவே வரிந்து கட்டிவிடும் என்று சொல்லுகின்றார். இதை கேட்டதும் அந்த சகோதரனுடைய உள்ளத்திலே ஒரு மிகப்பெரிய வருத்தமும் ஒரு கவலையும் ஏற்படுகின்றது. அவர் சொல்லுகின்றார், என்ன சொல்லுகின்றார், முஸ்அபை பார்த்து, அஹாதிஹி விசாதுக பி, இன்னும் ஒரு அறிவிப்பிலே, அத்தகூலு ஹாதா வஅன்த அஹி, என்னுடைய உடன் பிறந்த சகோதரனாக இருந்து கொண்டு நீ இப்படி சொல்லலாமா முஸ்அபே என்று கேட்ட நேரத்திலே முஸ்அப் சொல்லுகின்றார்கள், இன்னஹு அஹி தூனக், நீ என்னுடைய சகோதரன் இல்லை, உன்னை கட்டக்கூடிய அந்த அன்சாரி தான் என்னுடைய சகோதரன். பாருங்கள் சோர்களே, இது அந்த இறை நம்பிக்கை ஏற்படுத்திய மிகப்பெரிய அதிசயங்கள் சோர்களே, மிகப்பெரிய அற்புதங்கள் தான் அந்த இறை நம்பிக்கை அவர்களுடைய உள்ளத்திலே ஆணித்தரமாக பதியப்பட்டிருந்த அந்த ஈமான் ஏற்படுத்திய அதிசயங்களுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படியாக யுத்தம் இறுதி முடிவை, இறுதி கட்டத்தை அடைகின்றது. அடைந்த நேரத்திலே இப்பொழுது யுத்தத்துடைய பெருபேறுகள் என்ன? அமோக வெற்றி முஸ்லிம்களுக்கு, படுதோல்வி காவிர்களுக்கு. ஆனாலும் முஸ்லிம்களும் அவர்களுடைய அணியிலே 14 பேர்களை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதிலே 6 முஹாஜிர்களும் 8 அன்சாரி சஹாபாக்களும், 6 மட்டும் 14 சஹாபாக்களை அந்த பத்ருடைய யுத்தம் இழந்துவிட்டது. அதற்கு எதிர்மறையிலே காவிர்களுடைய அணியிலே எத்தனை பேர்கள் கொலை செய்யப்பட்டார்கள்? 70 பேர்கள் படுகொலை செய்யப்படுகின்றார்கள். அந்த 70 பேர்லையும் மிக பிரதானமான தலைவர்கள், யுத்தத்தின் தளபதிகளாக இருந்தவர்கள், மக்காவுடைய மிக பெரும் பிரமுகர்கள், குஃபுருடைய மிகப்பெரிய தலைகள் எல்லாம் அந்த பத்ர் போர்க்களத்திலே மிக கேவலமான முறையில் கொலை செய்யப்பட்ட நிகழ்வுகளை நாங்கள் கடந்த அமர்வுகளை கூட பார்த்தோம். உமையத்து இப்னு கலப், உத்பா, ஷைபா, அபூஜஹல், அபுல் பக்தரி, இது போன்றவர்கள் மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் அந்த பத்ருடைய யுத்தத்திலே கொலை செய்யப்படுகின்றார்கள். அதே போன்றே ஒரு கூட்டத்தினர்கள் 70 பேர்கள் கைதும் செய்யப்படுகின்றார்கள். அப்ப 70 பேர்கள் கொலையுண்டு விடுகின்றார்கள், இன்னும் 70 பேர்கள் சிறை பிடிக்கப்படுகின்றார்கள். இப்படியாக யுத்தம் முடிந்ததற்கு பின்னால் அந்த கொலை செய்யப்பட்ட மக்களை எல்லாம், யாருடைய அணியிலே, காவிர்களுடைய அணியிலே கொலை செய்யப்பட்டவர்கள் எல்லாம், அவர்கள் என்ன செய்யப்படுகின்றார்கள், ஒரு இடத்திலே ஒன்று திரட்டப்பட்டு, பதிலே பல கிணறுகள் இருந்ததாக நாங்கள் படித்தோம், அதிலே ஒரு கிணற்றிலே நபி அவர்கள் அவர்களை இழுத்து சென்று போட்டு மூடிவிடும்படி சொல்லுகின்றார்கள். அதே போன்று இந்த ஷஹீதாக்கப்பட்ட சஹாபாக்கள் பத்ர் போர்க்களத்திலே அங்கே அடக்கம் செய்யப்படுகின்றார்கள். இவர்கள் பத்ரிலே இருந்த ஒரு கிணற்றிலே தூக்கி போடப்படுகின்றார்கள். அதற்கு பின்னால் அந்த இடத்துக்கு நபி அவர்கள் வந்து சொல்லுகின்றார்கள், பேசல் அஷீரத்து குந்தும் லிநபியிக்கும், நீங்கள் உங்களுக்காக இறைவனினால் தெரிவு செய்யப்பட்டு அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதரின் குடும்பத்தினர்கள் அல்லவா, ஆனால் அந்த குடும்ப உறவை எல்லாம் நீங்கள் பேணவில்லையே, மிக மோசமானவர்களாக நீங்கள் இருந்தீர்களே, கஸ்தப்துமூனி வஸத்தக்னி அன்னாஸ், வெளியுலகத்திலே வாழக்கூடிய எத்தனை மக்கள் இதோ என்னுடன் வந்திருக்கின்றார்கள், இவர்கள் என்னை உண்மைப்படுத்தினார்கள், நீங்களோ என்னை பொய்ப்பித்தீர்கள், என்னுடைய இரத்த உறவினர்களாகிய நீங்கள் என்னை பொய்ப்பித்தீர்கள், ஆனால் வெளி உலகத்திலே இருந்தவர்கள் என்னுடைய நம்பகத்தனத்தை ஏற்று என்னை நம்பினார்கள், வஹதல் சுமூனி வனசரனி அன்னாஸ், இந்த மக்கள் எனக்கு உதவி செய்தார்கள், நீங்கள் எனக்கு மோசடி செய்து உதவி செய்ய மறுத்து விட்டீர்கள், வஹரஜ்துமூனி வஆவானி அன்னாஸ், என்னை என்னுடைய சொந்த ஊரிலே இருந்து நீங்கள் வெளியேற்றினீர்கள், இவர்களோ எனக்கு அடைக்கலம் கொடுத்து என்னை அரவணைத்துக் கொண்டார்களே என்று நபி அவர்கள் அந்த செத்த பிணங்களுடன் பேசுகின்றார்கள். அந்த பிணங்களுக்கு மத்தியிலே வந்து நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் அந்த குழியிலே போடப்படுகின்றார்கள். இன்னும் ஒரு அறிவிப்பிலே வருகின்றது, அபு தல்ஹா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபி அவர்கள் பத்ருடைய யுத்தத்திலே யுத்த முடிவுக்கு வந்ததற்கு பின்னால் சுமாராக 24 பேர்கள், குறைசி காவிர்களிலே மிக முக்கியமான 24 பேர்களை அந்த கலீபு பதர் என்று சொல்லக்கூடிய கிணற்றிலே தூக்கி எறியும்படி நபி அவர்கள் கட்டளை பிறப்பித்தார்கள். நபி அவர்கள் வளமையாக யுத்தம் முடிந்ததற்கு பின்னால் அந்த இடத்திலே 3 நாட்கள் தங்கியிருப்பார்கள். இதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றது. ஒன்று வந்து அந்த யுத்தத்துடைய முடிவை முழுமையாக கண்டறியும் வரைக்கும், ஏனென்று சொன்னால் அந்த யுத்தத்துடைய திசைகள் மாறிவிடக்கூடாது. சில சமயத்திலே பிரமுதுகு காட்டி ஓடிய எதிரிகள் ஒளிந்திருந்து மறைந்திருந்து வேறு ஒரு திசையிலே வந்து தாக்குதல் மேற்கொள்ளலாம். ஆகவே அந்த நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி நபியவர்கள் அந்த இடத்திலே அந்த வெற்றியை ஊர்ஜிதப்படுத்துவதற்காக வேண்டி சுமார் 3 நாள் தங்கியிருப்பார்கள். இன்னும் ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், யுத்தத்தில் ஈடுபட்ட அந்த போராளிகள் அவர்கள் சற்றே ஓய்வு பெற வேண்டும் என்பதற்காக வேண்டியும், அந்த யுத்தத்துடைய கொள்ளை பொருட்கள் கனிமத்துகள் பங்கு வைக்கப்பட வேண்டும், அதுகள் சரியாக திரட்டப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டியும் இன்னும் பல காரணங்களை அடிப்படையாக வைத்து நபியவர்கள் சுமார் 3 நாட்கள் அந்த இடத்திலே தங்கியிருப்பார்கள். 3வது நாளுடைய இறுதியிலே தங்களுடைய வாகனத்தை ஒட்டகத்தை தயார் செய்யும்படி சொல்லிவிட்டு நபியவர்கள் அந்த குறைசி காவிர்களுடைய பிணங்கள் போடப்பட்டிருந்த கிணற்றுக்கு பக்கத்திலே வந்து நபியவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒவ்வொரு பேரையும் அழைக்கின்றார். யா உத்பத் இப்னு ரபீஆ, யா ஷைபத் இப்னு ரபீஆ, யா உமையத் இப்னு கலப், யா அபா ஜஹல், ஒவ்வொரு பேரையும் அழைத்து சொல்லுகின்றார்கள், அயசுருக்கும் அன்னக்கும் அத்தாசுமுல்லாஹ வ ரசூலஹ், இப்போ உங்களுக்கு அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்பட்டிருந்தால் இது நல்லதாக இருந்திருக்குமே என்று உங்களுக்கு தோன்றுகின்றதா? ஃபின்னா கத் வஜதனா மா வஅதனா ரப்புனா ஹக்கா ஃபஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, இதோ நாமோ எங்களுடைய இறைச்சகன் எங்களுக்கு வாக்களித்த இந்த வெற்றியை நாங்கள் பெற்றுவிட்டோம், உங்களுக்கு இறைவன் வாக்களித்த அந்த தோல்வியும் நரகமும் உங்களுக்கு கிடைத்து விட்டதா என்று கேட்கின்றார்கள். இதை அவலானித்த உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்க யாரோட பேசுறீங்க? செத்த பிணங்களாக இருக்கக்கூடிய துர்வாடை அடிக்கக்கூடிய பிணங்களுடன் நீங்கள் பேசுகின்றீர்களே, இவர்களுக்கு செவியுறும் ஆற்றல் இருக்கின்றதா? அப்பொழுது நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், வல்லதி நஃப்ஸி நஃப்ஸு முஹம்மதின் பியதிஹி, முஹம்மதுடைய உயிர் யார் கைவசம் இருக்கின்றதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக, மா அன்தும் பி அஸ்மா லிமா அகூலு மின்ஹும், நான் சொல்லுவதை நான் பேசுவதை உங்களை விட அதிகம் அவர்கள் செவியுற்றுக் கொண்டிருக்கின்றார்கள், உங்களை விட அதிகம் செவியுற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இப்ப இதுல வந்து இது ஒரு அகீதா சம்பந்தமான ஒரு பிரச்சனை, இதை கொஞ்சம் நான் வளர்க்கணும் இந்த இடத்துல. என்ன, இது வந்து இந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து மரணித்தவர்களுக்கு கேட்கும் ஆற்றல் இருக்கின்றது, அவர்கள் கேட்டால் பதில் கொடுப்பார்கள் என்றெல்லாம் சில பிரச்சாரங்கள் செய்யப்படுகின்றது. அண்மை சில நாட்களில் கூட இந்த வாட்ஸ்அப் வலைத்தளங்களில் இப்படியான ஒரு செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறாங்க, அதாவது இந்த ஊழியாக்கள் மரணித்தவர்கள் பெரியவர்கள் இவங்கெல்லாம் எங்களுடைய சத்தங்களை நாங்கள் பேசுவதை கேட்கின்றார்கள், எங்களுடைய தேவைகளுக்கு அவர்கள் பிரார்த்தனைகளுக்கு பதில் கொடுக்கின்றார்கள் என்றெல்லாம் இதுக்கெல்லாம் இந்த ஆதாரத்தை வைக்கின்றார்கள். இப்ப இது சம்பந்தமாக குர்ஆன்ல வந்த வசனங்களை எடுத்து பார்க்கக்கூடிய சூரத்து நம்ல, அதே போன்று சூரத்து ஃபாத்திர், சூரத்து ரூம் போன்ற அத்தியாயங்கள்ல அழகான ஒரு வசனம் வந்திருக்கின்றது. அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், இன்னக லா துஸ்மிஉல் மௌதா, நபியே மரணித்தவர்களுக்கு உங்களினால் செவியுற செய்ய முடியாது, வலா துஸ்மிஉ ஸும்மத் துஆ இதா வல்லௌ முத்பிரீன், செவிடர்கள் அவர்கள் பிரமுதுகு காட்டி ஓடக்கூடிய நேரத்திலே சத்தியத்தை விட்டும் விரண்டோடக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கும் அந்த சத்தியத்தை எத்தி வைக்க முடியாது. வமா அன்த பிஹாதில் உம்மி அம் பலாலதிஹிம், சத்தியத்தை பார்க்காமல் தங்களுடைய கண்களிலே திரைகளை இட்டுக் கொண்டிருக்கக்கூடிய குருடர்களுக்கும் அந்த வழிகேட்டை விட்டும் அவர்களுக்கு நேர்வழியை காட்டக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு கிடையாது. இன் துஸ்மி ஓ சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இன் துஸ்மி ஓ இல்லாமன் யூமினு பி ஆயாத்தினா ஃபஹும் முஸ்லிமூன், யாருக்கு நீங்கள் செவியுற செய்வீர்கள் என்று சொன்னால், எங்களுடைய வசனங்களை யாரெல்லாம் நம்பிக்கை கொள்ளுகின்றார்களோ நம்புகின்றார்களோ விசுவாசிக்கின்றார்களோ இவர்களுக்குத்தான் உங்களுக்கு செவியுற செய்யலாம், ஃபஹும் முஸ்லிமூன், அவர்கள் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டிருக்கின்றார்கள். இப்ப இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகின்றான், இன்னக லா துஸ்மிஉல் மௌதா, மரணித்தவர்களுக்கு உங்களினால் எதையும் செவியுற செய்ய முடியாது என்று சொல்லுகின்றான். இந்த இடத்திலே மரணித்தவர்கள் என்று அல்லாஹ் யாரை கருதுகின்றான் என்று சொன்னால், தஃப்ஸீருடைய உலமாக்கல்லே ஏகமனதாக 2 கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு கருத்து வந்து இந்த இடத்துல மரணித்தவர்கள் என்று சொன்னால் உள்ளம் மரணித்தவர்கள், சத்தியத்தை ஏற்பதற்கே முடியாமல் போனவர்கள். இப்படிப்பட்டவர்கள் காவிர்களே நிறையவே இருந்தார்கள், நிறையவே இருந்தார்கள் காவிர்களே. சத்தியத்தை ஏற்பதை விட்டும் அவர்களுடைய உள்ளங்கள் வறண்டு போனவர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களில் சொல்கிறான், ஹத்தம் அல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம் கிஷாவா, அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹு தஆலா முத்திரையிட்டு விட்டான். அதே போன்று அவர்களுடைய செவிப்புலங்களிலே அல்லாஹு தஆலா முத்திரையிட்டு விட்டான். அவர்களுடைய பார்வையிலே அப்படியே திரையை இட்டு விட்டான். அவர்கள் சத்தியத்தை ஒரு பொழுதும் பார்க்கவோ கேட்கவோ அதை உணரவோ மாட்டார்கள். ஆகவே இவர்களைத்தான் இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா குறிக்கின்றான். இதற்கு ஆதாரம் என்னன்னு சொன்னால், கடைசியாக இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், இன் துஸ்மியு இல்லா மன் யுமினு பி ஆயாதினா, எங்களுடைய வசனங்களை ஈமான் கொள்ளக்கூடியவர்களுக்கு தான் உங்களுக்கு சத்தியத்தை செவியுற செய்யலாம். ஆகவே இந்த மரணித்தவர்களுக்கு எதிர்மறையிலே யாரை அல்லாஹ் சொல்லுகின்றான், இறைவசனங்களை நம்பக்கூடியவர்கள். அப்ப யார் அவங்க? அல்லாஹுடைய இறைவசனங்களை ஏற்று அதற்காக தங்களுடைய உள்ளங்களை விரித்துக் கொடுத்து செவிப்புலங்களை தாழ்த்தி அவர்களுடைய பார்வைகளை அவர்கள் ஓர்மைப்படுத்திய நல்லடியார்கள் இருக்கின்றார்களே, இவர்கள் சத்தியத்தை விளங்குவார்கள். இவர்களுக்கு சத்தியத்தை உங்களினால் கேட்க செய்யலாம். ஆனால் யாருக்கு கேட்க செய்ய முடியாது? மரணித்தவர்களை கேட்க செய்ய முடியாது. மரணித்தவர்கள்னா இந்த இடத்துல யாரு? உள்ளம் மரணித்தவர்கள். சத்தியத்தை ஏற்பதற்கு அவர்களினால் முடியாமல் போனவர்கள் தான் இந்த இடத்துல கருத்து. இரண்டாவது தஃப்ஸீருடைய விளக்கம் என்னன்னு சொன்னால், இவர்கள் உண்மையிலே மரணித்தவர்கள், உண்மையிலே மரணித்தவர்கள் என்று சொன்னால், இப்ப இந்த பத்ருடைய இந்த போர்க்களத்திலே கொலை செய்யப்பட்ட அந்த காவிர்களை பார்த்து நபி அவர்கள் பேசுகின்றார்கள். இப்ப இவர்களுக்கு கேட்குமான்னு கேட்டால் கேட்கும், ஆனால் கேட்டாலும் அந்த கேள்வி அவர்களுக்கு பயனளிக்க மாட்டார். கேட்கும் அவர்களுக்கு, ஆனால் பதில் கொடுக்கலாமா? பதில் கொடுக்க முடியாது. அதனால் அவர்கள் எந்த பயனையும் அடைய மாட்டார்கள். ஆகவே இந்த இரண்டு கருத்தும் ஒன்று கொண்டு முரண்பட்டதாக இல்லை. முதலாவது கருத்து, உள்ளங்கள் மரணித்து சத்தியத்தை கேட்கும் பாக்கியம் இழந்தவர்கள், இவர்களுக்குத்தான் சத்தியத்தை செவியுற செய்ய முடியாது என்று சொல்லுகின்றான் அல்லாஹ். அல்லது வந்து உண்மையிலே யதார்த்தமாக மரணித்தவர்கள், ஆனால் அவர்களுடன் பேசக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு கேட்கும். இது சம்பந்தமாக நிறையவே ஹதீஸ்கள் வந்திருக்கின்றது. அதாவது ஒரு மனிதன், ஒரு முஸ்லிமான ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுடைய கபருக்கு பக்கத்தில் சென்றால் அந்த நேரத்திலே அவனுடைய உயிரை அல்லாஹு தஆலா மீட்டிக் கொடுக்கின்றான். அந்த சலாத்துக்கு பதில் சொல்வதற்காக இது சம்பந்தமாக நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கின்றது. இதிலே பல விளக்கங்களும் இருக்கின்றது. ஆகவே அவர்களுக்கு அதை செவியுறும்படி அல்லாஹ் செய்வான், ஆனால் அதற்கு அவர்களினால் பதில் சொல்லவோ அதனால் பயன்பெறவோ முடியாது. இதை கேட்டதனால் அவங்க எழும்பி வந்து இதுக்கு ஏதாவது பதில் கொடுப்பார்களான? இல்லை. அதுவும் இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய இந்த முன்னால் சொல்லப்பட்ட இந்த பத்ருடைய யுத்தத்திலே கொலை செய்யப்பட்ட காவிர்களை பார்த்து நபி அவர்கள் பேசிய செய்தியை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் ஒருவராகிய கதாதா புகாரியில் செய்தி வந்திருக்கின்றது. அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த காவிர்களுக்கு உயிரை கொடுத்தான், மீண்டும் உயிரை கொடுத்து நபி அவர்களுடைய இந்த வார்த்தையை கேட்கும்படி செய்தான். அதனால் இன்னும் அவர்களுடைய உள்ளத்துக்கு வேதனை ஏற்படுவதற்காக வேண்டி, இன்னும் இழிவடைவதற்காக வேண்டி இந்த வார்த்தையை கேட்கும்படி செய்துவிட்டு மீண்டும் அல்லாஹு தஆலா மரணிக்க செய்து விட்டான் என்ற கருத்தும் அந்த அறிவிப்பிலே வந்திருக்கின்றது. அது அவர்களுடைய கருத்து, கதாதாவுடைய கருத்து. அது ஹதீஸ் நபி அவர்கள் சொன்ன வார்த்தையே கிடையாது. இது புகாரியில் இடம்பெற்றிருக்கின்றது. சரி, எது எப்படி இருந்தாலும் நபி அவர்கள் அந்த மரணித்த அந்த பிணங்களை பார்த்து இப்படி சொல்லிவிட்டு அந்த இடத்தில இருந்து நபி அவர்கள் வெளியேறி விடுகின்றார்கள். இப்பொழுது இந்த மக்கத்து காவிர்கள், குறைசி காவிர்களுடைய அணிக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய தோல்வியை பற்றிய செய்தி மக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக வந்தடைகின்றது. இப்பொழுது யுத்த களத்திலே இருந்து விரண்டோடியவர்கள் பள்ளத்தாக்குகளிலும் மலை மேடுகளிலும் ஏறி இறங்கி மக்காவுக்கு எப்படி இந்த தோல்வியை சுமந்தவர்களாக செல்லுவது மாத்திரமின்றி, எங்களுடைய மிகப்பெரிய தலைவர்களை எல்லாம் நாங்கள் இழந்து வந்திருக்கின்றோம், இந்த அவப்பேருடன் இந்த மிகப்பெரிய தோல்வியுடன் நாங்கள் எப்படி மக்காவில் எஞ்சியிருக்கக்கூடிய எங்களுடைய குடும்பத்தவர்களை நாங்கள் எதிர்கொள்வது என்ற ஒரு பெரும் மனசங்கடத்துக்கு உள்ளான நிலையில், மனமுடைந்த நிலையிலே அந்த காவிர்கள் யுத்த களத்தில் இருந்து விரண்டோடி அவர்கள் எடுத்து வந்த சொத்துக்களை எல்லாம் கைவிட்டு விட்டு அவைகள் அனைத்தும் கொள்ளை பொருட்களாக அப்படியே முஸ்லிம்களின் மூலமாக அதாவது கைப்பற்றப்படக்கூடிய நிலையில் இவர்கள் மக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அந்த செய்தி அவர்கள் அங்கே வந்து செல்வதற்கு வந்தடைவதற்கு முன்னால் ஹைசுமான் இப்னு அப்துல்லாஹ் அல் குஸாயி என்று சொல்லக்கூடிய ஒரு காவிரின் மூலமாக அந்த செய்தி மக்காவுக்கு மிகப்பெரிய பரபரப்புடன் சென்றடைந்து விடுகின்றது. அவன் சத்தமிட்டுக் கொண்டு போகின்றான் மக்காவுக்குள்ளே. காபாவுல இருந்து சத்தமிட்டு கொண்டு போகின்றான். உங்களுடைய அந்த படை மிகப்பெரிய தோல்விக்கு ஆளாகி உங்களுடைய தலைவர்களை எல்லாம் நீங்கள் இழந்து விட்டீர்கள். இப்பொழுது ஊர் தலைவர்களுடைய பேரை சொல்றான். அபூஜஹல் அங்கே பதிரிலே கொலை செய்யப்பட்டு விட்டார். உத்பா, ஷைபா, உமையத்து பின் கலப் இவங்கெல்லாம் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்று கத்திக்கொண்டு செல்லக்கூடிய நேரத்திலே அந்த காபாவுக்கு பக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் யாரே, உமையாவுடைய அதாவது உமையத்து பின் கலபுடைய மகன் ஹிஷாம். உமையத்து பின் கலபுடைய மகன் என்ன செய்கின்றான், அந்த சஃபான் பின் உமையா. சஃபான் பின் உமையா எங்கே இருந்து கொண்டிருக்கின்றான், காபாவுல அந்த ஹிஜருக்கு பக்கத்திலே, ஹிஜர் இஸ்மாயில் என்று சொல்கின்றோமே அந்த காபாவுக்கு பக்கத்திலே சஃபான் இப்னு உமையா உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவனால் ஜீரணிக்க முடியவில்லை. என்னுடைய தந்தையுமா, இந்த பெரிய தலைவர்களை எல்லாம் நாங்கள் இழந்து விடலாமா, இவனுக்கு பைத்தியம் அப்பா, இவன் சும்மா ஏதோ தெரியாம கத்துகின்றான் என்றே சொல்லிவிட்டு அந்த மக்களை பா சொல்லுகின்றா, இவனுக்கு பைத்தியமா இல்லையாகின்றத பரீட்சித்து பார்ப்பதற்காக வேண்டி நீங்க அவன்கிட்ட போய் கேளுங்க, சஃபான நீ பார்த்த யான்னு கேளுங்க. சஃபான் இங்க உட்கார்ந்து இருக்கிறான், இவரை தாண்டி தான் போறா இவன். யாரே, இந்த ஹைசுமான் என்று சொல்லக்கூடியவன் இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு சஃபானை தாண்டி தான் போய் கொண்டிருக்கிறான். அப்ப சஃபான் போய் சொல்றான் அந்த மக்களிடத்துல, இவனுக்கு புத்தியில ஏதாவது கோளாறு இருக்குதா இல்லையா, ஏதோ தடுமாற்றத்தில் பேசுறானா இல்லையான்றத பரீட்சித்து பார்ப்பதற்காக வேண்டி என்ன பத்தி கேளுங்க, சஃபானை பத்தி கேளுங்க. அப்ப அவன் போய் கேட்கிறாங்க, சஃபானை நீங்க பாத்தீங்களா, ஓ சஃபான் அதுவும் அந்த காபாவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரே. அப்ப இவன் புத்தியில கோளாறு இல்லை, ஏதோ நிதானத்தோட தான் பேசுறான். அப்ப மிகப்பெரிய ஒரு பரபரப்பு நிலை ஏற்படுகின்றது. மிகப்பெரிய தலைவர்களை எல்லாம் நாங்கள் இழந்து விட்டோமே என்ற இந்த நிலை ஏற்படுகின்றது. இந்த செய்தியை அபூ ராஃபி என்று சொல்லக்கூடிய நபியுடைய ஒரு அடிமை மிக அழகாக விவரிக்கின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் நபியுடைய ஒரு அடிமையாக இருந்தேன், அல்லது அப்பாஸுடைய ஒரு அடிமை. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஒரு அடிமைதான் அபூ ராஃபி. உரிமையிடப்பட்ட அடிமை ஆரம்பத்திலே யாருக்கு, அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு அடிமையாக இருந்தார்கள். இப்ப நாங்கள் இரகசியமாக இஸ்லாத்தை ஏற்றிருந்தோம் மக்காவுலே. யார் சொல்லுகின்றார், அபூ ராஃபி சொல்லுகின்றார், நானும் என்னுடைய எஜமானனாகிய அப்பாஸும் அவர்களுடைய மனைவியாகிய உம்முல் ஃபதல் நாங்கள் மூவர்களும் மறைமுகமாக இஸ்லாத்தை ஏற்று மக்காவுலே அதை வெளிக்காட்ட முடியாத நிலையிலே பலவீனமானவர்கள் என்ற காரணத்தினால் வெளிக்காட்ட முடியாமல் இருந்தோம். அப்பாஸ் பொறுத்தவரையில் அவர் ஒரு முக்கியமான தலைவர் என்றதுனால அவர் அதை மறைத்து வைத்திருந்தார். நான் ஒரு அடிமை என்றதுனால எனக்கு இந்த இஸ்லாத்தை வெளிக்காட்ட முடியாத ஒரு நிர்பந்த சூழலில் நான் இருந்து கொண்டிருந்தேன். என்னுடைய தொழில் என்னன்னு சொன்னால் இந்த அம்புகளை சீவுவது. ஜம்ஜம் கிணற்றுக்கு பக்கத்திலே ஒரு அறை இருந்தது, ஒரு கூடாரம் போன்ற ஒரு அறை இருந்தது. அந்த அறையில இருந்து கொண்டு இந்த அம்புகளை சீவி விற்பது இதுதான் என்னுடைய தொழிலாக இருந்தது. இதை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பத்ருடைய யுத்தத்துடைய பெருவேர்கள் எங்களுக்கு மக்காவை வந்தடைகின்றது. அதிலே நபியும் சஹாபாக்களும் அமோக வெற்றி அடைந்து விட்டார்கள் என்றும், குறைசி காவிர்களிலே மிகப்பெரிய தலைவர்கள் இழக்கப்பட்டு மிகப்பெரிய தோல்வியை அடைந்து விட்டார்கள் என்ற செய்தியும் கேள்விப்பட்டு நாங்கள் குதூகலத்தோட சந்தோஷத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அறையில தான் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய தொழில் செய்யக்கூடிய அந்த அறையில இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த செய்தி இந்த ஹைசுமானின் மூலமாக கேள்விப்பட்டு மக்காவுல ஒரு பெரிய பரபரப்பு, எங்களுக்கு ஒரு குதூகலமும் சந்தோஷமாக இருக்கின்றது. அந்த நேரத்திலே அபூலஹப் வந்து யுத்தத்துக்கு போகவில்லை. அபூலஹப் வந்து ரொம்ப கஷ்டத்தோட வருத்தத்தோட என்னுடைய அந்த அறையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றான். வந்ததும் எனக்கு பின்னால் வந்து என்னுடைய முதுகோடு அவனுடைய முதுகையொட்டி, யார் சொல்றார், அபூ ராஃபி சொல்றாரு, என்னுடைய முதுகோடு அவனுடைய முதுகையொட்டி அந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இந்த கவலையில மிகப்பெரிய வேதனையில் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே யார் வருகின்றார், அபூ சுஃபியான் இப்னு ஹாரிஸ் இப்னு அப்துல் முத்தலிப். அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப் அல்ல, இவர் வந்து இன்னொரு அபூ சுஃபியான். அபூ சுஃபியான் இப்னு ஹாரிஸ் இவங்க மக்கா வெற்றியுடைய நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். இவர் வந்து அந்த தோல்வியை சுமந்து பத்ருடைய யுத்தத்திலே கலந்து கொண்டு ஒரு காவிர் அணியில் இருந்த ஒரு மனிதர். இந்த அபூ சுஃபியான் இப்னு ஹாரிஸ் இவர் அந்த இடத்துக்கு வருகின்றார். வந்ததும் அபூ லஹப் இவனை பார்த்ததும் சொல்லுகின்றார், இதோ உங்களிடத்துல சரியான தகவல், நீங்க களத்தில் இருந்து வந்திருக்கிறீங்க, சரியான மெசேஜ் உங்கள்ட்ட தான் இருக்கும். ஹைசுமான் ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கின்றான், இங்க பலவிதமான மாற்று கருத்துக்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, இப்ப உண்மையான செய்தியை நிகழ்ந்தது என்ன என்பதை சொல்லுங்கள், எங்களுடைய படையினர்களுக்கு என்ன நடந்தது, இவ்வளவு பெரிய கூட்டத்தோட ஆறாவாரமாக மிகப்பெரிய ஏற்பாடுகளுடன் தானே இவர்கள் அந்த முஹம்மதையும் அவரோடு இருந்த சிறிய கூட்டத்தையும் எதிர்த்து போரிடுவதற்காக சென்றார்கள். அப்ப எப்படி இந்த தோல்வி ஏற்பட்டது, விவரம் சொல்லுங்கள் என்றே அபு சுஃபியானை பார்த்து யார் கேட்கின்றான், அபு லஹப் பேசுகின்றான். அப்பொழுது அபு சுஃபியான் சொல்லுகின்றான், அவ உட்கார்ந்து இருக்க கூட்டம் அப்படியே அந்த இடத்துல கூடி விடுகின்றது. எல்லாருமாக கூடி இந்த செய்தியை கேட்ட நேரத்திலே அபு சுஃபியான் சொல்லுகின்றான், நடந்தது இதுதான், என்ன தெரியுமா, நாங்கள் அந்த முஹம்மதையும் அவருடைய கூட்டத்தையும் சந்தித்தோம், அந்த எதிரிகளை சந்தித்தோம், அவங்க மிக இலகுவாக எங்களை தாக்கினார்கள், மிகவும் இலகுவாக எங்களே கொலை செய்யப்பட்டவர்களை கொலை செய்து ஏனையவர்களை சிறைபிடித்துக் கொண்டார்கள். இதனால் நான் எங்களுடைய இந்த போராளிகளை குற்றம் சொல்லுவதில்லை, ஏன் தெரியுமா, அந்த போர்க்களத்திலே நாங்கள் பல அதிசயங்களை பார்த்தோம், மிக வேகமாக மும்முரமாக முன்னேறி செல்லக்கூடிய குதிரைகளிலே அழகாக ஆயுதம் தரித்திருந்த வெண்ணிற வாலிபர்களை நாங்கள் பார்த்தோம். யார் அவங்க, மலக்குமார்கள். அவர்களுக்கு முன்னிலையில் எங்களுக்கு எதையும் தாக்குப்பிடிக்க முடியவில்லை, அவர்களுடைய வாழ்வீச்சுக்கள், அதனால் பலருமே அப்படியே செத்து மடிந்தார்கள். அதனால் எங்களுடைய போராளிகளுக்கு எந்த குற்றமும் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பல அதிசயங்களை நாங்கள் அந்த பதிலே கண்டோம், இதுதான் உண்மையான நிலை. அதனால் அந்த ஹைசுமான் சொல்லுவது உண்மைதான், இந்த சொல்லப்பட்ட குறிப்பிட்ட தலைவர்களை எல்லாம் நாங்கள் பதிலை இழந்து விட்டோம், 70 பேர்கள் சுமார் அங்கே கொலை உண்டு விட்டார்கள், இன்னும் பலர்களை மக்கத்தை அதாவது மதீனாவுல இருந்து வந்த முகமது அவர்களுடைய படையினர்களும் மதீனாவுக்கே எடுத்து சென்று விட்டார்கள். ஏன், சிறை கைதிகள் அப்படியே சுமன் சென்ற அங்கேயே மதீனாவுக்கு 70 பேர்கள் அழைத்து சென்று விட்டார்கள். எஞ்சி இருந்தவர்கள் ஓட்டமும் நடையுமாக சிதறுண்டு பல இடங்களிலையும் சிதறுண்டு இதோ மக்காவை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் யதார்த்த நிலை என்று சொல்லுகின்றார். ஆகவே இதை கேட்டதும் இவனால் தாங்க முடியவில்லை. இந்த சந்தோஷத்தில் அபூ ராஃபி சொல்லி விடுகின்றார், ஆம், அவர்கள் தான் மலக்குமார்கள், அவர்கள் தான் மலக்குமார்கள் தான் உங்களுடைய அந்த தோழர்களை கொலை செய்திருக்கலாம் என்று சொன்ன நேரத்தில் இந்த அபூ லஹபுக்கு வந்த ஆத்திரத்தில் யாருக்கு, அபூ ராஃபிக்கு ஒரு பெரிய அறை கன்னத்தில் அறைந்தது மாத்திரம் இல்லாம மிக மோசமாக அடிக்கின்றான். அடித்து அந்த அபூ ராஃபிக்கு மேலால உட்கார்ந்திருந்து அவர் அடிக்க ஆரம்பிக்கின்றார். இந்த நேரத்திலே பக்கத்திலே பார்த்திருந்த உம்முல் ஃபதல், யாரே, அப்பாசுடைய மனைவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அந்த கூடாரத்திலே இருந்த ஒரு தூணை கலட்டி எடுத்து யாரு கடிக்க, அபூ லஹப் கடிக்க, அங்க ஒரு பெரிய பிரச்சனையாக தோற்றம் எடுத்து அபூ லஹப் இரத்த காயத்தோடு அங்கிருந்து வெளியேறி செல்லுகின்றான். வெளியேறி சென்று இதெல்லாம் சம்பவங்கள் சோர்களே, சுமாராக 7 தான் அவனுக்கு அந்த காயத்தோட இருக்கின்றான். அதற்கு பின்னால் அவனுடைய உடம்பிலே ஒரு அம்மை போன்ற ஒரு நோய், ஒரு தோல்வியாதி ஏற்படுகின்றது, அதசாண்டு சொல்லக்கூடிய ஒரு தோல்வியாதி. அதை வந்து துர்க்குணமாக பார்ப்பார்கள், அவசகுணமாக பார்ப்பார்கள் அரபிகள். அப்படிப்பட்ட நோய் ஏற்பட்டா அவனுக்கிட்ட யாரும் போறதில்லை, ஏன்னா அந்த ஜாஹிலியா காலத்தில் அப்படியான மூட நம்பிக்கைகள் இருந்தது அல்லவா. அந்த அடிப்படையில் யாருக்கு, இந்த அபூ லஹபுக்கு ஏற்பட்ட நோயை ஒரு துர்க்குணமாக பார்த்தார்கள். அதனால் அவனுக்கு யாருமே அவனுக்கு பக்கத்தில் வரவும் இல்லை, நெருங்கவும் இல்லை. அந்த நோயிலே அவன் அப்படியே செத்து மடிகின்றான், அந்த நோயில அவன் செத்து மடிகின்றான். செத்து மடிந்து 3 அவனுடைய உடம்பு அப்படியே துர்வாடை அடிக்க ஆரம்பிக்கின்றது. இப்ப இவனை அடக்காம இருந்தா கேவலமை என்ற காரணத்தினால் ஒரு குழியை தோண்டி ஒரு கம்பினால் அவன் அந்த குழியில தள்ளி அப்படியே கற்களை போட்டு அவனுடைய அந்த குழியை மூடிவிடுகின்றார்கள். இது அபூ லஹபுக்கு ஏற்பட்ட இழிவான ஒரு மரணமாக இருக்கின்றது. ஏன், குர்ஆன் அதற்கு மிகப்பெரிய சான்றாக இருக்கின்றது. குர்ஆன்ல அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகின்றான், தப்பத் யதா அபீ லஹபின் வதப், அவன் நாசமானவன், இந்த உலகத்திலும் அவனுக்கு நாசமான முடிவுதான், அதே போன்றே நாளை மறுமையிலும் அவனுக்கு நாசமான முடிவுதான். ஆகவே இதுல ஒரு நுட்பம் இருக்கின்ற, நீங்கள் படித்திருப்பீர்கள், இன்று மேற்குலகத்திலே நாங்கள் அண்மையில் படித்திருப்போம், மேற்குலகத்திலே இந்த குர்ஆனை ஆய்வு செய்த பல ஆய்வாளர்கள் இந்த குர்ஆனிலே தவறு காண வேண்டும் என்பதற்காக வேண்டி குர்ஆனை ஆரம்பத்திலே இருந்து கடைசி வரைக்கும் புரட்டி பார்த்த பல அறிஞர்கள். அதிலே ஒரு ஆய்வாளருடைய ஆய்வுல என்ன குறிப்பிடுகின்றார் சொன்னால், நான் குர்ஆன் இடத்திலே வந்தேன், இந்த குர்ஆனிலே பல தவறுகளை காண வேண்டும் என்று. அந்த குர்ஆனுடைய 2 அத்தியாயம் ஒரு பெரிய சவாலாக எனக்கு இருந்தது. அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ, இந்த சத்திய வேதத்திலே எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என்ற வார்த்தையை நான் படித்ததும் என்னுடைய உள்ளத்திலே இருந்த கர்வம், அந்த பெருமை இன்னும் பீரிட்டு எழும்பியது. எதனால் தெரியுமா, இந்த குர்ஆனிலே சந்தேகம் இல்லையா, நான் சந்தேகத்தை கண்டெடுப்பேன் என்று அந்த குர்ஆனை ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் நான் படிக்க முற்பட்டேன். என்னுடைய நோக்கம் என்ன, இது முகமதுடைய கற்பனை கதை, அதனால் முகமதுடைய குடும்பத்தை பற்றி அதிகமாகவே அவர் பேசியிருப்பார், தன்னுடைய மனைவிகளுடைய பெரிய பெரிய சம்பவங்களை எல்லாம் சொல்லியிருப்பார். தன்னுடைய குடும்பத்தின் கதைகளை எல்லாம் அப்படியே வாரி கட்டி அங்கே கொட்டியிருப்பார் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பிலே குர்ஆனை ஆரம்பத்திலே இருந்து கடைசி வரைக்கும் புரட்டுகின்றேன். ஆச்சரியம் என்ன, என்ன ஆச்சரியம் தெரியுமா? முகம்மதுடைய கற்பனை கதை என்று நான் எதிர்பார்த்த அந்த குர்ஆனிலே முகம்மதுடைய பேர் நான்கே நான்கு இடத்திலே தான் இருக்கின்றது. இந்த ஈசாவை நான் நம்பி இருக்கின்றேனோ அந்த ஈசாவுடைய பேர் பல தடவைகள் 20க்கும் அதிகமான இடங்களில் ஈசாவுடைய பேர் இடம்பெற்றிருக்கின்றது. அவருடைய தாயுடைய பேரில் ஒரு அத்தியாயம் இருக்கின்றது. முகம்மதுக்கு மிகவும் விருப்பமானவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய யாருடைய பேருமே அங்கே இருக்கவில்லை. தன்னுடைய மிக நெருக்கத்துக்குரிய அன்பிற்குரிய மனைவியாகி ஆயிஷாவுடைய பேரில் ஒரு அத்தியாயம் இருக்கும் என எதிர்பார்த்தேன். அப்படியான ஒரு அத்தியாயத்தை நான் காணவில்லை. அவருடைய பேரை கூட அந்த குர்ஆனிலே எந்த வரிகளிலேயும் என்னால் பார்க்க முடியவில்லை. கதீஜாவுடைய பேரை பார்க்கவில்லை, அபூபக்கருடைய பேரை பார்க்கவில்லை, இப்படி யாருடைய பேரையும் பார்க்கவில்லை. அதிலேயும் ஆச்சரியம் என்ன தெரியுமா, அவரை இந்த சத்தியத்தின் பக்கம் இழுத்து வருவதற்கு காரணமாக இருந்தது இந்த சூரத்துல் மசத் என்ற அத்தியாயம். அந்த அத்தியாயத்தை அவர் படிக்கின்றார். பாருங்கள் சோர்களே, ஆய்வாளர்களுடைய அந்த ஆய்வு கண்ணோட்டம் என்ன, அவர் அந்த அத்தியாயத்தை படிக்கின்றார். அபூலஹபுக்கு நாசம், அவனுடைய மனைவிக்கும் நாசம், அவனும் அவனுடைய மனைவியும் நரகம் நுழைவார்கள். இது எப்பொழுது இறங்குகின்றது, நபி அவர்களுடைய பிரச்சார பணியிலே ஆரம்ப கட்டத்திலே அவர்கள் அந்த மக்களை கூட்டமாக கூட்டி இஸ்லாத்தை பற்றி சொன்ன நேரத்திலே அபூலஹப் என்ன சொன்னான், இதை சொல்லுவதற்கு தானா எங்களை மெனக்கட்டு இந்த இடத்துக்கு கூட்டினாய், உனக்கு நாசம் ஏற்படட்டும் என்று சொன்ன மாத்திரத்திலே அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்தை இறக்குகின்றான். இப்ப இவ தேடுகின்றான், இந்த அபூலஹப் யாரு? இவ யாரும் அல்ல, இந்த முகம்மதுடைய நெருங்கிய உறவினர். இந்த முகம்மதுடைய நெருங்கிய உறவினரை சாடி முகம்மத் குர்ஆனிலே ஒரு கற்பனையான ஒரு செய்தியை கற்பித்து சொல்லியிருக்கலாமா? நிச்சயமாக முடியாது. அதுலேயும் என்ன ஆச்சரியம் தெரியுமா, இந்த அபூலஹப் இந்த அத்தியாயம் இறங்கப்பட்டதற்கு பின்னால் சுமாராக 10 அல்லது 12 வருடங்கள் வாழுகின்றான். இந்த நேரத்தில் இந்த அபூலஹபுக்கு தெரியாதா, என்னை சாடி என்னுடைய விடயத்திலே முகம்மத் படிக்கக்கூடிய இந்த குர்ஆனில் ஒரு அத்தியாயம் இருக்கின்றது, ஆகவே நான் ஒரு சவால் விடுக்கின்றேன், இதோ முகம்மதே உங்களுடைய கூற்று பொய்யாகட்டும், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றேன். நயவஞ்சகத்தனமாகவாவது முனாபிக்தனமாகவாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோநிலை அவனுக்கு ஏற்படவில்லை என்றிருந்தால் இது முகம்மதுடைய கைவரிசை கிடையாது, இது இந்த முகம்மதையும் எங்களையும் அனைத்து பேர்களையும் படைத்த ஏக இறைவனுடைய வார்த்தை தான் இது, அதனால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று அந்த ஆய்வாளர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சம்பவத்தை நாங்கள் படிக்கின்றோம். ஆகவே இந்த அபூலஹப் அவனை அதுபோன்றவர்களை தான் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், இன்னக லா துஸ்மிஉல் மௌதா, மரணித்தவர்களுக்கு நீங்கள் சத்தியத்தை செவியுற செய்ய முடியாது. அப்ப அவனுக்கு முன்னால் இந்த குர்ஆனிய வசனங்கள் படிக்கப்படுகின்றது. இந்த விடயங்கள் எல்லாம் சத்தியம் மிக தெளிவாக இருக்கின்றது, ஆனால் அல்லாஹுடைய நாட்டத்திலே இல்லை. அல்லாஹுடைய நாட்டத்திலே அவன் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்ற நிலை கிடையாது, அதனால் அவனுடைய உள்ளத்துல அந்த உணர்வு கொஞ்சம் கூட வரவில்லை. இல்லை என்றிருந்தா அவனுக்கு சிம்பிளாகவே இந்த குர்ஆனுக்கு சவால் விடுத்து இந்த குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் வேறொரு வசனத்தை இறக்கி இதை மாற்றலாமா, மாற்ற முடியாது, அல்லாஹ் சொல்லிட்டான், அவனுக்கு நாசம், அவனுக்கு அழிவு, அவன் நரகம், அவனுடைய மனைவி நரகம், குடும்பத்தோடு நரகம் என்று சொன்னதுக்கு பின்னால் அதற்கு ஒரு சவாலாகவாவது இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய நிலை அபூலஹபுக்கு ஏற்படவில்லை. ஆகவே அபூலஹபுடைய மரணம் மிக இழிவான முறையில் நடந்தது. உலகத்திலும் அவனுக்கு இழிவு, நாளை மறுமையிலும் இவனுடைய நிலை இதுவாகத்தான் இருக்கும். இப்படியாக மக்கா இந்த செய்தியை, இந்த தோல்வியின் செய்தியை மிக கேவலமான முறையிலே அடைந்து அவர்கள் மிக கவலையிலே விட்டிருக்கின்றார்கள். இதற்கு எதிர்மறையிலே மதீனாவுக்கு என்ன செய்தி, இதற்கே டிஃபரண்டான மெசேஜ், நபியும் சஹாபாக்களும் யுத்தத்திலே மிகப்பெரிய அமோக வெற்றி பெற்று விட்டார்கள். அந்த கொள்ளை பொருட்களையும் காவிர்களில் இருந்த முக்கியமான சிலர்களையும் சிறைபிடித்தவர்களாக மதீனாவை நோக்கி நபியும் சஹாபாக்களும் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி மதீனாவுக்கு வந்தடைகின்றது. யாரின் மூலமாக, 2 தோழர்களை நபி அவர்கள் முன்கூட்டியே இந்த நன்மாராய செய்தியை அவர்களுக்கு எத்தி வைப்பதற்காக அனுப்பிவிடுகின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவை மதீனாவுடைய மேற்பகுதியிலே வாழக்கூடிய மக்களுக்கும், அதே போன்று ஜைத் இப்னு ஹாரிசாவை மதீனாவுடைய கீழ்ப்பகுதியிலே வாழக்கூடிய மக்களுக்கும் இந்த நற்செய்தியை எத்தி வைக்கும்படி சொல்லி அவர்கள் இருவர்களையும் தூதர்களாக தூதுவர்களாக அனுப்பி விடுகின்றார்கள். அந்த செய்தியை அவர்கள் சுமந்து செல்லுகின்றார்கள். அதிலேயும் ஜைத் இப்னு ஹாரிசாவுக்கு நபி அவர்கள் தங்களுடைய ஒட்டகத்தையும் கொடுத்து அனுப்புகின்றார்கள். கஸ்வா என்ற ஒட்டகத்தில் தானே நபி அவங்க ஏறி யுத்தம் செய்தார்கள். அந்த கஸ்வா என்ற ஒட்டகத்தையும் கொடுக்கின்றார்கள். பாருங்க இதெல்லாம் எப்படி மிஸ்யூஸ் பண்றதுன்றி. இப்ப இந்த செய்தியோட ரெண்டு பேரும் வராங்க, அப்துல்லாஹி இப்னு ரவாஹாவும் ஜைத் இப்னு ஹாரிசாவும். இந்த நற்செய்தியை சுமந்து கொண்டு மதீனாவுக்கு நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் முனாஃபிக்குகள் வேறு விதமான ஒரு மெசேஜ், யூதர்களும் முனாஃபிக்குகளும் என்ன அன்றைக்கு அந்த கம்யூனிகேஷன் அவ்வளவு வேகமாக இருக்கிறதுனால இந்த வதந்திகளை பரப்புறது லேசா இருந்தது. இப்ப மாதிரி ஒரு போன் போட்டு சொல்ல முடியாது, எப்படியும் தூதுவர்கள் வந்துதான் செய்தி அங்க வந்து சேரணும். அதனால இவர்கள் வருவதற்கு இடையில மதீனாவில் ஒரு பரபரப்பான நிலை ஏற்படுத்தி விட்டார்கள். இதோ போன மக்களை இன்னும் காணல, இவங்க யுத்தத்தில் படு தோல்வி கண்டு அந்த மக்கத்தை குறைசி காவிர்களால் தோற்கடிக்கப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு சின்ன பின்னமான நிலைக்கு மதீனத்து படை ஆளாகியது மாத்திரம் இல்லாம உங்களோட தலைவர் முகமதும் கொலை கொண்டு விட்டார். அல்லாஹ், இப்படியான ஒரு வதந்தி செய்தியை பரப்பி விட்டார்கள். பரப்பியதுக்கு எசவாகவே அதற்கே சாதுவாகவே என்னவாகின்றது, சாதகமாக ஜைத் இப்னு ஹாரிசா வந்து நபியுடைய ஒட்டகத்தில் வர்றாங்க. பாத்தீங்களா, நாங்க சொன்னது பொய்யா இல்லையா, பொய்யா உண்மையா? இதோ முகமது மரணித்திருக்கிறாரு, அதனாலதான் அவருடைய ஒட்டகத்தில் வந்து ஜைத் வந்து கொண்டிருக்கிறான். ஜைத் வந்து நபி அவர்களுடைய வளர்ப்பு மகன். இதோ அந்த முகமதுடைய மகன் என்ன செய்யறாரு, முகமதுடைய ஒட்டகத்தில் வர்றாரு. நாங்க சொன்னது கன்ஃபார்மா இல்லையா, முகமது மரணிச்சிட்டாரு. இப்ப இந்த செய்தியை கேள்விப்பட்ட ஜைத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒரு சங்கடமான நிலை. இப்ப இவர் ஜைது தடமாறாரு பாத்தீங்களா, இவருக்கு எதையும் சொல்ல முடியாது என்று இவர்கள் இன்னும் அந்த வதந்தியை பலப்படுத்துகின்றார்கள். ஆனால் வந்தவர்கள் சரியான முறையிலே அந்த நற்செய்தியை எத்தி வைத்து விடுகின்றார்கள். மதீனாவுடைய அதாவது மேற்கு நிலப்பகுதியிலையும் பள்ளத்து பகுதிகளிலையும் இந்த பரவலாக இந்த செய்தியை அவர்கள் பரப்பி விடுகின்றார்கள். முஸ்லிம்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். இதோ அவர்கள் மதீனாவை நோக்கி வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆகவே இவர்கள் சொன்ன இந்த செய்தியிலே இந்த வதந்தியிலே எந்த விதமான நம்பகமான செய்திகளும் இல்லை என்று சொல்லி அந்த செய்தியை பரப்பி விடுகின்றார்கள். அவர்கள் மிக சந்தோஷமான நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உஸாமா இப்னு ஸைத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகன் உஸாமா சொல்லுகின்றார்கள், நாங்கள் என்னையும் உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் மதீனாவுடைய நபி அவர்கள் தங்களுடைய மகள் ருக்கையா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நோயுற்றிருந்தார்கள். நபி அவங்க பத்ர் யுத்தத்துக்காக போக தயாராக கூடிய நேரத்திலே ருக்கையா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நோயுற்று விட்டார்கள். அதனால் ருக்கையாவுடைய கணவர் யார், உஸ்மான். உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு யுத்தத்துக்கு அந்த படையில செல்வதற்கு நபி அவர்கள் அனுமதி அளிக்கவில்லை. தன்னுடைய மனைவியை பராமரிக்கும்படி அவர்களுக்கும் உஸாமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் விட்டுவிட்டு சென்றார்கள். அங்க நபி அவர்கள் வருவதற்கு இடையிலே ருக்கையா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மரணித்து விட்டார்கள். உஸாமா சொல்லுகின்றார்கள், அவர்களுடைய மரண சடங்குகளை செய்து முடித்து அவர்களுடைய கபரை எப்படியே மூடி முடிக்கக்கூடிய நேரத்தில் அந்த கவலையிலே நாங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த சந்தோஷமான செய்தி எங்களை வந்து எட்டியது. இந்த செய்தி எங்களை வந்தட்டியது. ஆகவே நாங்கள் அதை வைத்து சந்தோஷப்பட்டோம், அதை வைத்து நாங்கள் சந்தோஷப்பட்டோம் என்று யார் சொல்லுகின்றார்கள், உஸாமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதற்கு பின்னால் நபி அவர்கள் மதீனாவை வந்து அடைகின்றார்கள். அதற்கு இடையிலே அந்த கொள்ளை பொருட்களை பங்கு வைப்பதிலே ஒரு சில சர்ச்சைகள் ஏற்பட்டது. அதை அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்பாலுடைய அந்த முதல் வசனத்தை இறக்கி வைத்து அந்த சர்ச்சைக்கு அல்லாஹு தஆலா தீர்வையும் வழங்கினார் என்ற விடயத்தை அடுத்த அமர்வுல இன்ஷாஅல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். வ ஆக்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.